வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலிய ஊடகங்களில் ஒஸ்வால் மாளிகை பற்றிய செய்தி நீண்ட காலமாகவே அடிபட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக சில தினங்களாக ஒஸ்வால் மாளிகை இடிக்கப்படுகின்றது என்றெல்லாம் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் ஒஸ்வால் என்பவர் யார் என்று சொல்ல முடியுமா?
உண்மையில் இவருடைய முழு பெயர் பங்கஜ் ஒஸ்வால், இந்திய நாட்டைச் சேர்ந்தவர். இவருடைய குடும்பமே தொழில்துறையில் இந்தியாவில் ஈடுபட்டு வருபவர்கள். அது மட்டுமல்ல, பங்கஜ் ஒஸ்வால் இவருடைய தந்தையாருடைய அந்த தொழில்துறைகளில் பணியாற்றித்தான் இந்த நாட்டுக்கு வந்தவர். 2001 பங்கஜ் ஒஸ்வாலும் அவருடைய மனைவி ராதிகா ஒஸ்வாலும், இவர்களுக்கு 2 புதல்விகளும் இருக்கிறார்கள், பேர்த்துக்கு குடியேறுவதற்காக வந்திருந்தார்கள். பேர்த் நகருக்கு வந்து இவர் வந்து ஒஸ்வால் குரூப் என்ற ஒரு நிறுவனத்தை 2001 ஆரம்பித்திருந்தார். ஆரம்பித்தது மட்டுமல்ல, இவர் உண்மையில் ஒரு மிகவும் ஒரு புத்திசாலித்தனம் கொண்டவர். குறிப்பாக இவருக்கு இங்குள்ள ரிசோர்சஸ் வளங்களை பற்றித்தான், அதனைத்தான் பெருக்கி தனது வியாபாரத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் இவர் பேர் அப் என்ற ஒரு குடா ஒரு இடத்தை தெரிவு செய்து மாநில அரசாங்கங்களோடு தொடர்பாடுகளை மேற்கொண்டு அங்கு ஒரு லிக்விட் அமோனியா, அதாவது இது வந்து ஒரு உதமாக பாவிப்பது, திரவ அமோனியா தொழிற்சாலை ஒன்றை நிறுவியிருந்தார். கிட்டத்தட்ட 5 இவருக்கு சென்றிருந்தது இந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்காக. அது மட்டுமல்ல, முழுக்க முழுக்க தானே திட்டமிட்டு இந்த தொழிற்சாலையை கட்டி அதை பராமரித்து வந்தவர் தான் இந்த பங்கஜ் ஒஸ்வால் என்பவர். 2006 கட்டு முடிக்கப்பட்ட இந்த தொழிற்சாலை உலகத்தின் மிகப்பெரிய திரவ அமோனியா தொழிற்சாலை என்ற பெயரையும் பெற்றிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இவர் இந்த தொழிற்சாலையை கட்டுவதற்காக நிறைய பணத்தையும் செலவழித்துதான் இந்த தொழிற்சாலையை கட்டியிருந்தார் என்பதுதான் இதனுடைய பின்னணி.
சரி, அவரது பின்னணி பற்றி குறிப்பிட்டீர்கள். ஆனால் இந்த ஒஸ்வால் என்பவரின் பெயர் ஊடகங்களின் கவனத்தை கவர்ந்தது எப்படி?
2006 இவர் இந்த தொழிற்சாலையை கட்டு முடித்த பொழுது இதற்கான நிதியை இவர் பெற்றுக் கொண்டது. கிட்டத்தட்ட $300 மில்லியன் தனது நண்பர்களிடமிருந்து உதவியாக எடுத்துக்கொண்டிருந்தார். மிகுதி தொகையான $900 மில்லியன் கடனாக ANZ வங்கியிடமிருந்து பெற்றுக் கொண்டிருந்தார். ஒஸ்வால் குரூப்பில் இருந்த பங்குகளை ஒரு பாதுகாப்பாக வைத்துத்தான் வங்கியில் இருந்து அந்த $900 மில்லியன் கடனை பெற்றுக் கொண்டிருந்தார். இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒஸ்வாலுடைய பங்குகள் 30%, ராதிகா ஒஸ்வாலுடைய பங்குகள் 35%, நோர்வே நாட்டைச் சேர்ந்த அமோனியா குரூப் ஆன யாரா இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தின் பங்குகள் 35% இருந்திருந்தன. ஆகவே இந்த 3 சேர்ந்துதான் இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த தொழிற்சாலை மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிற்சாலையாக இயங்கி வந்தது என்பது அனைவரும் அறிந்த விடயம். ஏனெனில் ஒரு காலத்தில் அமோனியாவை நாங்கள் இறக்குமதி செய்ததை விடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இதனுடைய உற்பத்தி இந்த தொழிற்சாலை இருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். ஆனால் பிரச்சனை எங்கு வந்ததென்றால், 2010 இவர் இந்த நிறுவனம், அதாவது இந்த ஒஸ்வால் குரூப் என்றதில் இருந்து, ஏனெனில் இவர் தான் நிர்வாக இயக்குநராக அந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கின்றார், அந்த நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட $150 மில்லியன் களவாக பெற்று அந்த நிதியை அங்கிருந்து எடுத்து தனது ஆடம்பர செலவுகளுக்கு பாவித்திருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டது. இதனை அவர் உடனடியாக மறுத்திருந்தார். அந்த 150 மில்லியன் தான் பெற்றுக்கொண்ட நிதி தனக்கு வர வேண்டிய நிதிதானே என்றும், தான் எந்த விதத்திலும் தவறான முறையில் அந்த நிதிகளை தனது ஆடம்பர செலவுகளுக்கு பாவிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் கடன் கொடுத்த ANZ வங்கி என்ன செய்தது என்றால், 2010 டிசம்பர் 1 PPB என்ற ரிசீவர்ஸிடம் இந்த தொழிற்சாலையை கையளித்து விட்டது. இந்த தொழிற்சாலையை கையளித்து விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு வங்கி ஒரு வீட்டையோ அல்லது தொழிற்சாலையோ எடுத்தால் தமதுக்கு வர வேண்டிய கடன் தொகையை பெறுவதற்காக அடிமாட்டு விலக்கி அதனை வித்து விடுவார்கள். அப்படித்தான் இந்த தொழிற்சாலையும் அவர்கள் வித்து விட்டார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒஸ்வாலுடைய பங்கையும் ஒஸ்வாலுடைய மனைவியினுடைய பங்கையும் $560 மில்லியன் விற்றுவிட்டார்கள். இதை வாங்கியவர்கள் அப்பாச்சி கார்பரேஷன் மற்றும் ஏற்கனவே 35% வைத்திருந்த யாரா இன்டர்நேஷனல் நிறுவனமும் அதனை $560 மில்லியன் வாங்கிவிட்டன. ஆகவே அந்த மொத்த தொழிற்சாலையும் இப்பொழுது அப்பாச்சி மற்றும் யாரா நிறுவனங்களிடம் சென்று விட்டது. இதில் ஒரு சின்ன உதாரணத்தை நான் கூறுவதானால், 2010 டிசம்பர் 1 இவருடைய அந்த தொழிற்சாலையை இவரது பங்குகளை, அதாவது 65% பங்குகளை வாங்குவதற்காக பனிங்ஸ் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான வெஸ்ட் ஃபார்மர்ஸ் 1.7 பில்லியன் டாலர்களை கொடுக்க முன் வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, சர்வதேச நிறுவனம் ஒன்று இந்த பேராப் தொழிற்சாலையை 2.8 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான மதிப்பீடு ஒன்றை செய்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவர் என்ன செய்தார் என்றால், இவர் அந்த காலகட்டத்தில் 2010 குடும்பத்தோடு இந்த நாட்டை விட்டு இவர் துபாய்க்கு தப்பியோடி விட்டார். தப்பியோடிய பின்னர் இவர் ஒரு சிவில் வழக்கொன்றை விக்டோரியா மாநிலத்தில் பதிவு செய்திருந்தார்கள். அதாவது தமது பங்குகளை ANZ வங்கி மிக குறைந்த விலையில், அரைவாசி விலையில் விற்றுவிட்டது. ஆகவே ANZ வங்கி எங்களுக்கு நட்ட ஈடாக 2 பில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்களை தர வேண்டும் என்று வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கு இழுபட்டு இழுபட்டு இப்பொழுது 2 வாரங்களுக்கு முன்னர் இரு பகுதியினரும் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். அதாவது ANZ வங்கி தான் பிழை விட்டிருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்து இரகசியமாக இருவரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஊடகத்தின் கணிப்பின்படி ANZ வங்கி 200 மில்லியன் டாலர்களை இவருக்கு நட்ட ஈடாக கொடுத்திருப்பதாக அறியப்படுகின்றது.
சரி, அப்படி என்றால் இந்த ஒஸ்வால் மாளிகை என்ற விவகாரம் அங்கே வருகின்றது.
ஒரு சின்ன பிரச்சனைக்கு பின்னால் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது என்பதை இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். அதாவது இந்த மாளிகைக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. ஆனால் இவர் 2007 இந்த பேர்த் பகுதியில் இருக்கும் இந்த காணியை கிட்டத்தட்ட 6,600 சதுர அடி விஸ்தீரமான இந்த காணியை 22.7 மில்லியன் டாலர்களுக்கு வாங்கியிருந்தார்கள். அப்பொழுது இவர்களது தொழிற்சாலை என்பது மிகவும் உற்பத்தி அமோகமாக இருந்த காலகட்டத்தில் வாங்கியிருந்தார்கள். இவர்களுடைய திட்டம் என்னவென்றால், அதற்கு மேலதிகமாக 47 மில்லியன் டாலர்கள் செலவு செய்து ஒரு பாரிய மாளிகையை அந்த காணியில் கட்டுவதாகத்தான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. மிகவும் விஸ்தீர்ணம் கொண்ட ஒரு மாளிகையாகத்தான் அது கட்டப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இவருடைய இந்த ஆடம்பர வாழ்க்கை என்பதும் மிகவும் கோலோச்சி இருந்த காலம். அந்த காலம் 30 மில்லியன் டாலர்களுக்கு ஒரு தனிப்பட்ட விமானம் இருந்திருக்கின்றது, ஆடம்பர வாகனங்கள் இருந்திருக்கின்றன, 2.7 மில்லியனுக்கு உல்லாச படகு வைத்திருக்கின்றார். அந்த வகையத்தால் இந்த மாளிகையும் அப்பொழுது கட்டப்பட்டு வந்தது. அந்த அவர்களுடைய கணிப்பின் பிரகாரம் ஆஸ்திரேலியாவிலே மிகவும் விலை மதிப்புள்ள ஒரு மாளிகையாக இதை கட்ட வேண்டும் என்றுதான் அவர்கள் இதனை கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த 2010 இவர்களுடைய தொழிற்சாலை ரிசீவர்ஸிடம் சென்ற பின்னர் இடர்பாடுகள் வர தொடங்கிவிட்டது. நிதி இல்லாத காரணத்தினால் இந்த கட்டுமான பணிகள் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டன. 2010 பின்னர் என்ன நடந்தது என்றால், கவனிப்பாராட்டு கிடந்த இந்த மாளிகை பேர்த் பகுதியில் பதியும் இளையோர்களின் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறத் தொடங்கியது. போதைப் பொருள் பாவனைகளும் அங்கு இரவிரவாக களியாட்டங்களுமாக அயலில் உள்ளவர்களின் விசனத்துக்கு உள்ளாகிய இடம்தான் இந்த மாளிகையாக மாறத் தொடங்கியது. அவர்கள் இது தொடர்பாக உள்ளூராட்சி சபை கவுன்சிலுக்கு முறைப்பாடுகளை தெரிவிக்க தொடங்கினார்கள். அவர்கள் முறைப்பாடை தெரிவிக்க கவுன்சிலும் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒஸ்வாலை அணுக பார்த்த பொழுது ஒஸ்வால் ஏற்கனவே இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருந்தார்கள். ஆகவே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த உள்ளூராட்சி சபை கூடி அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அது ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த கட்டிடத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒஸ்வாலனுடைய வழக்கறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதனை மீளாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு வழக்கை போட்டார்கள். போட்டு அந்த கட்டிடம் இடிக்கப்படுவதை தடுத்து விட்டார்கள். இப்படியாக இழுபறைப்பட்டு கொண்டு வந்தது இந்த விவகாரம். அதன் பின்னர் ஒரு ட்ரைபியூனலுக்கு சென்றது. இரு பகுதியினரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தார்கள். ஒஸ்வால் செப்டம்பர் 30 முன்னர் இந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒஸ்வாலும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், செப்டம்பர் 30 கடந்தும் அந்த கட்டிடம் இடிக்கப்படவில்லை. ஆகவே அதன் பின்னர் தான் அந்த உள்ளூராட்சி சபைக்கு அதிகாரம் வந்தது இந்த கட்டிடத்தை இடிக்கலாம் என்று சொல்லி. இது இங்கே பிரச்சனை என்னவென்றால், இந்த கட்டிடத்தை இடித்து அந்த கழிவுகளை முற்றாக அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட 100,000 டாலர்கள் தேவையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே 3 வருடங்களாக இந்த கவுன்சில் ரேட்டை ஒஸ்வால் உள்ளூராட்சி சபைக்கு செலுத்தவில்லை. அது 103,000 டாலர்கள் இப்பொழுது நிலுவையில் இருக்கின்றது. ஆனால் இந்த ஒஸ்வாலினுடைய வழக்கறிஞர்களும் கவுன்சிலும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த இதற்கான முழு செலவையும் ஒஸ்வால் மீள செலுத்துவார் என்று ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணி இன்னும் ஒஸ்வாலுடைய பெயரில் தான் இருக்கின்றது. ஆகவே ஒஸ்வால் இப்பொழுது அந்த கட்டிடம் கவுன்சிலினால் இடிக்கப்பட்டாலும் அந்த காணியை ஒஸ்வால் விற்று தனது சொத்தாக்க போகின்றார். அதற்கான செலவுகளை அவர் மீள செலுத்துவார் என்ற ஒரு உடன்பாடு கவுன்சிலோடு எட்டப்பட்டிருப்பதுதான் உண்மை.
சரி, இறுதியாக ஒஸ்வால் மாளிகை இடிக்கப்படுகின்ற விவகாரத்தை வந்து ஊடகங்கள் மிகவும் பூதாகரமாக காட்டுகின்றன. இப்படி ஊடகங்களின் கவனத்தை இந்த மாளிகை ஈர்ப்பதற்கு உண்மையில் என்ன காரணம்? இதற்கு பின்னணி காரணங்கள் ஏதாவது இருக்கின்றனவா?
ஒஸ்வாலை பற்றி ஆரம்பத்தில் இருந்தே அவர் உண்மையில் அவருடைய தொழில்துறை, அவருடைய தொழிற்சாலை ஒழுங்காக இயங்கி அவர் இன்னும் பதவியில் இருந்திருந்தால் ஆஸ்திரேலியாவிலே மிகவும் செல்வந்தராக அவர் தான் இருந்திருப்பார். அது மட்டுமல்ல, ஆரம்பத்திலிருந்து இதை பார்த்தோமானால் இதுக்குள்ளே பல முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒஸ்வாலுடைய ANZ வங்கி தன்னை விரட்டி இருந்ததாகவும் கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே ஒரு முக்கியமான விடயம் கவனிக்கப்பட வேண்டும். 2010 இந்த நாட்டை விட்டு தப்பியோடியவர்கள் இந்த மாதம் 6 முன்னர் இந்த நாட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்திருந்தார்கள். அதாவது இந்த வழக்கை எதிர்கொள்வதற்காக, சிவில் வழக்கு என்றபடியினால் அந்த அதனை எதிர்கொள்வதற்காக மீண்டும் இந்த நாட்டுக்கு வந்திருந்தார்கள். ஆனால் ராதிகா ஒஸ்வால் வரி திணைக்களத்துக்கு வரி செலுத்தவில்லை என்று சொல்லி அவர்களுடைய இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு தடையை வரி திணைக்களம் போட்டுவிட்டது. ஆகவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 இந்த நாட்டிலேயே இருந்து இந்த வழக்கை வென்று அந்த இணக்கப்பாட்டு அன்று இந்த நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறியிருந்தார்கள். ஏனெனில் வரி திணைக்களம் அதன் பின்னர் எந்தவித மேலதிக நடவடிக்கையும் எடுக்க விரும்பாததினால் அந்த தடையை நீக்கிவிட்டார்கள். அவர் இந்த நாட்டை விட்டு போகும் பொழுது ராதிகா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து, இந்த நாடு உண்மையில் வியாபாரத்துக்கு ஒரு சொர்க்க புரி என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தள்ளின மக்கள் முதலீடு செய்வதற்காக இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார்கள். ஆனால் வருபவர்கள் நடாத்தப்படும் விதம் உண்மையில் கவலை அளிக்கின்றது. இனத்துவசமான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது போன்ற ஒரு அனுபவம் தான் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இனிமேல் எந்த காரணம் கொண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு மீண்டும் நாங்கள் முதலீடு காரணமாக வர மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு புறத்திலே சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி இது ஒரு இனத்துவசமான ஒரு நடவடிக்கையாக கூட மேற்கொள்ளப்பட்டதோ என்ற ஒரு ஐயப்பாடுகளையும் எழுப்பி இருக்கின்றது. ஆகவே இந்த விவாதத்தில் இருபுற விவாதங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையில் இதில் இனத்துவசம் இருந்ததா இல்லையா என்பதை நேயர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
மிக நன்றி ரகுராம் அவர்களே. ஒஸ்வால் மாளிகை பற்றிய தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மீண்டும் உங்களுக்கும் SBS வானொலிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.